Yo tenía solo 12 años de edad cuando los misioneros llegaron por primera vez.
வடக்கு சில்லியில் நான் பிறந்து பட்டணத்தில் பிரசாகம் செய்ய முதன் முதலில் ஊழியக்காரர்கள் வந்தபோது நான் 12 வயது. அவர்கள் திருவிருந்து பரிமாறிக்கொண்டிருந்த போது ஒரு ஊழியக்காரர் எனக்கு அப்பம் கொடுத்தார். நான் அவரை பார்த்து மென்மையாக என்னால் முடியாது என்றேன். ஏன் முடியாது அவர் கேட்டார். நான் சொன்னேன், நான் சபையின் அங்கத்தினர் இல்லை. அந்த ஊழியக்காரர் அதை நாம் முடியவில்லை. அவரது கண்கள் பளிச்சின. இந்த இளைஞன் எல்லா கூட்டத்திலும் இருக்கிறான், அவன் எப்படி சபையின் அங்கத்தன் இல்லை என அவர் நினைத்ததாக நான் நினைத்தேன். தொடர்ந்து வந்த ஊழியக்காரர்கள் உடனே என்னுடைய வீட்டுக்கு வந்து என் முழு குடும்பத்துக்கு போதிக்க அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் எனது குடும்பத்தாருக்கு ஆர்வம் இல்லாததால் 6 மாதங்கள் எனது சபை வரையே மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்ய போது மூலம் நம்பிக்கையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தது. இறுதியாக அவர்கள் என்னை இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினார அவர் அழைத்த போது அந்த மாபெரும் தருணமான நான் காத்து கொண்டிருந்த நேரம் வந்தது. நான் சிறுவனாக இருந்ததால் எனக்கு எனது பெற்றோர்கள் சம்மதம் தேவை என ஊழியக்காரர்களுக்கு என்னிடம் விளக்கினார்கள். அவரது அன்பான பதில், மகனே, உனக்கு சட்டப்படியான வயது வரும்போது நீ உனது சொந்த முடிவுகளை எடுக்கலாம் என இருக்கும் என் அன்பையை. அவனது வாழ்க்கை சபையின் சிறந்த செல்வாக்கை மட்டும் பார்த்திருக்கிறேன். பின்பு என்னை பார்த்து சொல்லி என்னை ஆசிரியப்படுத்தியதாவது, மகனே, உனது முடிவுக்கு நீயே பொறுப்பினால் ஞானஸ்தானம் பெற உனக்கு எனது அனுமதி உண்டு. நான் என் அப்பாவை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து அவர் செய்ததற்காக நன்றி சொன்னேன். அடுத்த நாள் நான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டேன். என் வாழ்க்கையின் அந்த மிக முக்கியமான திருநத்தில் 40வது ஆண்டு நிறைவு கடந்த வாரமாகும். இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினராக நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் பின்வரம் தெரிவித்தார். இந்த 2 பொறுப்புகளை நமக்கு இருக்கிறது. முதலாவது, நமது சொந்த இரட்சிப்பை நாடுவது. இரண்டாவது, நமது சக மனுஷர்களுக்கு நமது கடமை. அப்படியானால் நமக்கு நமது பரலோக பிதா கொடுத்த இவை முக்கிய கடமைகளை நம்முடைய மற்றும் பிறருடைய இரட்சிப்பை நாடுவது. நான் கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளுக்கும் நமது பரலோக பிதா கொடுத்த உயர்ந்த மகிமையை அடைவதே இரட்சிப்பின் என புரிந்து கொள்வது. இப்பொருள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை நாம் எளிதாக ஏற்றுக்கொண்டோம். நமது முன்னுரிமைகளையும் நமது வஞ்சங்களையும் நமது தீர்மானங்களையும் நமது அன்றாட நடத்தைகளும் தெரிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மேன்மைப்படுதல் நமக்கு எட்டுமிடத்தில்தான் இருக்கிறது என அறிந்து கொண்ட ஒருவரும் அதை பெற தவறாது அழிவு ஏற்படுகிறது. வெற்றிக்கு எதிரானது தோல்வி என்பது போல் இரட்சிப்புக்கு எதிரானது அழிவு. தலைவர்கள் மான்சன் நமக்கு தெரிவித்தத போது மிக உயர்வானது எட்டு பிடிக்க தூரத்தில் இருப்பதை அவர்கள் பார்த்து பிறகு நடுநிலையில் இருப்பதில் திருப்பதி அடைந்து மனுஷன் நீண்ட நாள் ஓய்வு இருக்க முடியாது, மேன்மைப்படுப்பதில் சத்தியமானது என நாம் அறிந்திருந்தால் நாம் எப்படி மேன்மைப்படுத்தலாம், குறைவானதுடன் திருப்தி அடைய முடியும்? நமது பரலோக பிதாவுக்கு பொறுப்புடையவர்களாக இருக்க, நமது வஞ்சனைகளை நிறைவேற்ற நமக்கு உதவக்கூடிய அவரை போல் நாம் ஆக வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக 4 முக்கிய கொள்கைகளை பகிர்ந்து கொள்ள என அனுமதியுங்கள். நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால், நாம் அவருக்கு பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டுமானால், கற்று புரிந்து ஏற்றுக்கொண்டு நமக்குள் அவரது சித்தனைப்படி வாழ்ந்து நாம் தொடங்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகவே ஒவ்வொருவனும் தான் கடமைகளை அறிந்து எல்லா கர்த்தருடனும் அவன் நியமிக்கப்பட அளவில் செய்ய அல்லற்றவனாக. பிதா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார், நாம் எதை செய்ய விரும்புகிறார் என புரிந்து கொள்வதை உறுதி செய்யாமல் சரியானதை செய்ய வஞ்சை மட்டும் போதுமானதில்லை. ஆதிசிய தேசத்தில் ஆலிஸ் கதையில் எந்த வழியில் சொல்வது என ஆலிஸுக்கு தெரியவில்லை. ஆகவே அவள் சென்சியர் பூனையிடம் கேட்டாள், நான் இங்கிருந்து எந்த வழியை போவது என தயவு செய்து எனக்கு செல்வாயா? பூனை பதிலளிக்கிறது, அது நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் என்பதை மிகவும் பொறுத்தது. ஆலிஸ் செல்கிறாள், நான் அதிகம் கவலைப்படவில்லை. அப்படியானால் எந்த வழியில் போவது என்பது பொருட்டல்ல, பூனை சொல்கிறது. ஏனினும் அதன் கனி ஒருவரை மகிழ்விக்க கடியதாயிருக்கிறது. மரத்திற்கு வழிநடத்துகிற பாதத்தை நாம் அறிவோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்குமாயிருக்கிறது. அவ்வழியில் பிரயாணம் செய்வதற்கு முயற்சி தேவை மற்றும் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சிலர். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிக்கும் என நம்பி நமக்கு போதித்தார். இரண்டாவது, திருமணம் செய்தல். சுவிசேஷத்தின் மறுஸ்தாபித்தம் ஒரு குறிப்பிட்ட கட்டளை, ஒரு அழைப்புக்கு தொடர்புடைய கடமைகள் அல்லது நாம் ஆலயத்தில் செய்கிற உடன்படிக்கைகளை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் அந்த புத்தியத்தின் படி செய்வதும் செய்யாதும் நமது தேர்வு. ஞானஸ்தானம் அல்லது ஆலய நியமங்கள் போன்ற பரிசுத்த உடன்படிக்கைகள் பிரவேசிக்க அவன் அல்லது அவள் தாம் ஒவ்வொருவரும் தேர்வு செய்கின்றோம். சத்தியம் செய்வது ஜனங்களின் பழைய மத வாழ்க்கைகளை சாதாரண பாகம் என்பதால் பழைய நிபரனை சொன்னது என்று நம்மதை கொண்டு என்னும் காலத்தினதில் ஆம் என்பது ஒருவரிடம் அவன் அல்லது அவள் உண்மையா தன்மையை ஒப்புக்கொள்வதில் உறுதி செய்ய ஒருவரின் வார்த்தையை போதாமல் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக அந்த ஒருவர் நமது பரலோக பிதாவ் இருக்கும்போது ஒப்புக்கொடுத்தலை மதிப்பதும் உண்மை தன்மையை வெளிப்படும் வார்த்தையின் நேர்மையாயிருக்கிறது. அதன்படி சொல்லுதல். அந்த அறிவு மற்றும் புரிந்து கொள்ளுதுடன் தொடர்புடைய கடமைகளை அறிந்து தீர்மானங்களை செய்து பிறகு நாம் அதன்படி செயல்பட வேண்டும். தன் பிதாவுடன் தான் ஒப்புக்கொடுத்தலை நிறைவேற்றும் உறுதி மிக்க தீர்மானத்தின் வல்லமையான உதாரணம் குணமாக்கப்பட அவரிடம் கொண்டு வரப்பட திமர் ஆகின்ற இரட்சகரின் அனுபவத்திலிருந்து வருகிறது. இயேசு அவர்களுக்கு விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணம் நோக்கி, மகனே, உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நமது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் தேவை என நாம் அறிவோம். ஆனால் திமிர்வாதா காரன் குமரனாகிய போது அந்த மகத்தன் நிகழ்ச்சிக்கு இன்னும் நடக்கவில்லை. கெதுசெமன் நடக்க வேண்டியிருந்தது. எழுந்து நடக்க திறமையுடன் திமிர்வாத காரன் இயேசு குணமாக்கியதும் மட்டுமின்றி அவனது பாவத்துக்காக மன்னிப்பும் கொடுத்தார். தான் பிதாவிடம் தான் செய்த ஒப்பு கொடுத்தலில் நாம் நடக்க தெரிந்து கொண்ட பாதை குறிக்கிறது வழியில் இயேசு கிறிஸ்துவின் நமது விசுவாசம் தேவைப்படுகிறது. பாதையில் தரித்திருக்கவும் முன்னேறி செல்வோம் நமது சிறந்த முயற்சிகளும் தேவைப்படும். சவால்கள் இருக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் புரிந்து கொள்வதனாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். நான்காவது, பிதாவின் சித்தத்தை முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். நமது கடமைகளை அறிவதும் சரியான தீர்மானங்களை எடுப்பதும் அதன்படி நடப்பதும் மட்டும் சிஸ்தவத்துக்கு போதுமானதல்ல. அது நமது நீதியான ஞான வஞ்சகங்களும் அல்லது முன்னுரிமைக்கு பொருந்துவிட்டாலும் சித்தத்தை விருந்தி செய்வோம், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வோம், திறமை செய்வோம். அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலிட்டு, உம்முக்கு சித்தமானது என்னை குணமாக்க உம்மல் ஆகும் என வேண்டிக் கொண்ட கர்த்தரிடம் வந்த குஷ்டரோகியின் மனநோயால் நான் கவரப்பட்ட உணர்ந்தப்பட்டிருக்கிறேன். அவனுடைய வஞ்சங்களை நீதியானவர்களாக இருக்கிறது. அடிக்கடி நோக்கி எதையும் கேட்கவில்லை. அவன் கர்த்தரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது நண்பர்களான அருமையான விசுவாசம் மிக்க தம்பதியர் நீண்ட காலமாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நீண்ட நாட்களாக எங்கிருந்த மகளின் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டனர். எங்கள் நண்பர்களும் அப்போது அவர்கள் ஒரே குழந்தையான அவர்களது மகளும் புதிதாக வந்த சிறு பையனோடு இருப்பதை ரசித்து கொண்டிருந்த போது அந்த வீடு இன்பத்தில் நிலைந்திருந்தது. எனினும் ஒரு நாள் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 3 வயது ஆண் அச்சிறுவன் கோமா நிலைக்கு சென்றான். சூழ்நிலையை அறிந்தவுடன் அக்கடினமான நேரத்தில் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க என்ன நண்பரை அழைத்தேன். ஆனால் அவரது பதில் எனக்கு ஒரு பாடமாக அவர் சொன்னார். என் நண்பரின் வார்த்தையை சிறிது முறையிடுதலோ எதிர்ப்போ அல்லது திருப்பத்தி இறக்கவில்லை. முற்றிலும் மாறாக அக்குறை காலத்துக்கு தாங்கள் சிறு மக்களை அனுபவிக்கும். அவர்களுக்கு பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் சித்தத்தை அவரது வார்த்தைகளில் நான் உணர முடிந்தது. சில நாட்களுக்கு பின் அச்சிறுவன் தன் செலஸ்டியல் மாளிகையை எடுத்துக்
கொள்ளப்பட்டான். Procurando mi propia salvación y la de mis semejantes, y de esa manera acercarme a llegar a ser quien mi Padre espera y quiere que llegue a ser.
நமது கடமைகளை அறிந்து சரியான தீர்மானங்களை செய்து ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றி செயல்பற்றி பிதாவின் சித்தத்தை ஏற்று நாம் முன்னேறி செல்வோம். 47 வருடங்களில் இது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.